الحمد لله، الحمد لله نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهدي الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله، وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا، وقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. أم حسبت أن أصحاب الكهف والرقيم كانوا من آياتنا عجبا، إذ أوى الفتية إلى الكهف فقالوا ربنا آتنا من لدنك رحمة وهيئ لنا من أمرنا رشدا.
النبي سعيد الخدري رضي الله تعالى عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: من قرأ سورة الكهف في يوم الجمعة أضاء له النور ما بين جمعتين. صدق رسول الله صلى الله عليه وسلم. இந்த உலகை படைத்து, இந்த உலகில் பல கோடி படைப்பினங்களை படைத்து பரிபாலிக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். ஸலாத்தும் ஸலாமும் இவ்வுலகிற்கு அருளாக அனுப்பப்பட்ட நமது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களின் வாழ்வை பின்பற்றி நடந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் யாரெல்லாம் மூமின்களாக வாழ்ந்தார்களோ, வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, வாழ இருக்கிறார்களோ, அவர்கள் அனைவர் மீதிலும் உண்டாகட்டும். இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது எல்லா சந்தர்ப்பங்களிலும், எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து தக்வா செய்து வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த கடைசி சமூகம், கடைசி உம்மத், இதனை அல்லாஹு தஆலா ஒரு நடுநிலையான சமூகமாக, சிறப்புப்படுத்தப்பட்ட ஒரு சமூகமாக இந்த சமுதாயத்தை அல்லாஹு தஆலா ஆக்கி, இந்த சமுதாயத்துக்கு வழிகாட்டுவதற்காக அல் குர்ஆன் என்ற வேத நூலை அல்லாஹு தஆலா இந்த சமுதாயத்தின் வழிகாட்டியாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலம் இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த அல்குர்ஆனில் மனித சமுதாயத்துக்கு தேவையான வழிகாட்டல்கள், ஒரு மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதற்கான வழிகாட்டல்களும், ஒரு மனிதன் எவ்வாறு ஆள வேண்டும் என்பதற்கான வழிகாட்டல்களும், மனித வாழ்வுக்கு தேவையான அனைத்தையும், அனைத்தின் அடிப்படைகளையும் அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனிலே குறிப்பிட்டிருக்கிறார். இந்த குர்ஆனை, இந்த வேதத்தை மக்களுக்கு நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும், மனித சமுதாயம் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதற்கான வாழ்வு முறைகளை நபியை நீங்கள் மனிதர்களுக்கு காட்டிக் கொடுக்க வேண்டும். அனைத்து விடயங்களுக்கும் தெளிவை அல்லாஹ் அல் குர்ஆனிலே வைத்திருக்கிறார். கண்ணியமான சகோதரர்கள், இந்த அடிப்படையில் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் பல சம்பவங்களை சொல்லியிருக்கிறார். சட்டத்திட்டங்களை பற்றி அல்லாஹ் பேசுவதை போன்று, கொடுக்கல் வாங்கல் வியாபார நடவடிக்கைகளை பற்றி பேசுவதை போன்று, குடும்ப சமூக உறவுகளை பற்றி பேசுவதை போன்று அல் குர்ஆனில் அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துக்கு முன்னால், நபி அவர்கள் இந்த உலகத்துக்கு பிறப்பதற்கு பல நூறு வருடங்களுக்கு முன்னால் நடைபெற்ற சம்பவங்களை எல்லாம் அல்லாஹ் அல் குர்ஆனிலே குறிப்பிட்டிருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, இந்த சம்பவங்கள் ஒவ்வொன்றிலும் அல்லாஹு தஆலா மனிதனுக்கு தேவையான படிப்பினைகளை வைத்திருக்கிறார். அல்லாஹு தஆலா நபி அவர்களை பார்த்து சொல்கிறான், நபியே, நீங்கள் மனிதர்களுக்கு குர்ஆனில் நாம் சொல்கின்ற சம்பவங்களை மனிதர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள், அவர்களுக்கு அந்த சம்பவங்களை நீங்கள் ஓதி காட்டுங்கள். ஏனென்றால் லஅல்லஹும் யதஃபக்கரூன், அந்த சம்பவங்கள் எதனை படித்து தருகிறது, அந்த சம்பவங்களில் என்னென்ன வழிகாட்டல்கள், நமூனாக்கள், முன்மாதிரிகள், படிப்பினைகள் இருக்கிறது என்பதை இந்த மனித சமுதாயம் சிந்தித்து படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக சம்பவங்களை நீங்கள் மனிதர்களுக்கு ஓதி காட்டுங்கள், சொல்லிக் கொடுங்கள் என்று அல் குர்ஆனில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறார். கண்ணியமான சகோதரர்கள், இந்த அடிப்படையிலே அல் குர்ஆனில் ஒரு சூரா, குர்ஆனுடைய நடுவிலே ஒரு சூராவை அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கிறார். அந்த சூராவை வாரத்துக்கு ஒரு தடவையாவது மனிதர்கள் சிந்தித்து ஓத வேண்டும், அதன் ஆழத்தை விளங்கி ஓத வேண்டும் என்பதற்காக வாரத்தில் ஒரு தடவை நீங்கள் ஓதுங்கள் என்றும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் இந்த சூரத்துல் கஹ்ஃபை வெள்ளிக்கிழமையுடைய நாளில் ஓதுவார்களோ அல்லாஹ் அவர்களுடைய உள்ளத்தில் பிரகாசத்தை ஏற்படுத்துவான், ஈமானுடைய உதிப்பை உள்ளத்தில் ஏற்படுத்துவான். அடுத்த ஜும்மாவுடைய வாரம், அடுத்த ஜும்மாவுடைய நாள் வரைக்கும் அவருடைய உள்ளத்தில் ஈமானுடைய உதிப்பு உருவாகிக் கொண்டே இருக்கும். ஈமானிய உணர்வோடு அவருடைய காலங்களும் நேரங்களும் செலவழிக்கப்படும். இந்த சூரத்துல் கஹ்ஃபை யாரெல்லாம் ஓதுவார்களோ அவர்களுக்கு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஓத சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போன்று மன் ஹஃபிழ 10 ஆயாத்தின் ஃபீ சூரத்தில் கஹ்ஃப் உஸ்லிம மின் ஃபித்னத் தஜ்ஜால். சஹாபாக்களை தூண்டினார்கள், உங்களால் சூரத்துல் கஹ்ஃபுடைய 10 ஆயத்துக்களை தான் ஓத இயலுமாக இருந்தால், யாரெல்லாம் 10 ஆயத்துக்களை மனனம் செய்து ஓதுவார்களோ அவர்கள் இந்த உலகத்தில் ஏற்படுகின்ற மிக பெரிய சோதனை, மசீஹுத் தஜ்ஜால், தஜ்ஜாலுடைய சோதனையில் அவர்கள் மாட்டிக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் உயிர் வாழக்கூடிய காலத்தில் தஜ்ஜால் என்பவன் இந்த உலகத்தில் வெளிப்பட்டு விட்டால் அல்லாஹ் அந்த மனிதனை பாதுகாப்பான் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூரத்துல் கஹ்ஃபுடைய மகிமையை மனிதர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சஹாபாக்களை ஓத தூண்டினார்கள், ஓத சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்கள், இந்த இந்த சூராவில் அல்லாஹு தஆலா முழுக்க முழுக்க சம்பவங்களை தான் அல்லாஹ் சொல்கிறார். 4 சம்பவங்களை அல்லாஹ் இந்த சூராவிலே குறிப்பிட்டிருக்கிறார். அதில் ஒரு சம்பவம் ஒரு நபியுடைய வரலாற்றோடு சம்பந்தப்பட்டது, மற்ற மூன்று சம்பவங்களும் எம்மை போன்று இந்த உலகத்தில் சாதாரணமாக வாழ்ந்தவர்கள். அவர்கள் நபிமார்களும் கிடையாது, ரசூல்மார்களும் கிடையாது, வேதம் கொடுக்கப்பட்டவர்களும் கிடையாது. சாதாரணமாக இந்த உலகத்தில் வாழ்ந்த சில மனிதர்கள். கண்ணியமான சகோதரர்களே, அந்த நான்கு சம்பவங்களிலும் அல்லாஹு தஆலா இந்த மனிதன் இந்த உலகத்திலே வாழ்கின்ற நான்கு சாரார்களுக்கு தேவையான படிப்பினைகளை அந்த நான்கு சம்பவங்களிலும் அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். முதலாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹிதர் என்று சொல்லக்கூடிய ஒருவருக்கு இடையிலே நடைபெற்ற ஒரு சம்பவம். இந்த சம்பவத்தில் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் மனிதர்களை நாங்கள் பார்த்தால் நான்கு விடயங்கள் இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு தேவைப்படுகிறது. உலக மக்கள் ஏற்றுக்கொண்ட நான்கு விடயங்கள். முதலாவது கல்வி, அறிவு. இந்த உலகத்தில் ஆள்பவர்களுக்கும் இந்த உலகத்திலே வாழ்பவர்களுக்கும் தேவையான ஒன்றுதான் அறிவு, கல்வி. ஒருவர் கல்வியை எவ்வாறு கற்றுக்கொள்ள வேண்டும்? இல்மை எவ்வாறு தேட வேண்டும் என்ற முறைகளை அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவருடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு சாதாரண மனிதர் அல்லாஹுடைய இறைநேசர் ஹிதர் என்று சொல்லக்கூடிய ஒருவருக்கும் இடையிலே நடைபெற்ற கல்வி பயணத்தை அல்லாஹ் சூரத்துல் கஹ்ஃபிலே சொல்கிறான். கல்வியை எவ்வாறு கற்றுக்கொள்ள வேண்டும்? கண்ணியமான சகோதரர், இரண்டாவது மனித வாழ்வுக்கு அத்தியாவசியமான ஒன்றுதான் பொருளாதாரம், பணம், சொத்து செல்வங்கள். உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான ஒரு மனிதனுக்கு போதுமான பொருளாதார வளம். அல்லாஹு தஆலா இரண்டாவது சம்பவத்தில் அந்த சூராவில் இரண்டாவது ஒரு சாராரை பற்றி அல்லாஹ் அதிலே பேசுகிறான். அந்த சம்பவத்துடைய சுருக்கம், ஒரு மனிதன் எவ்வாறு சம்பாதிக்க வேண்டும், எவ்வாறு செலவழிக்க வேண்டும், தனக்கு கிடைத்த சொத்து செல்வங்களின் ஊடாக எவ்வாறு இந்த உலகத்தில் மனிதர்களை சம்பாதிக்க வேண்டும், மற்றவர்களுக்கு எவ்வாறு உதவ வேண்டும், பொருளாதாரத்தை ஈட்டிக் கொள்ளக்கூடிய, சம்பாதிக்கக்கூடிய, செலவழிக்கக்கூடிய முறைகளை இரண்டாவது அந்த சம்பவத்தின் ஊடாக அல்லாஹு தஆலா சூரத்துல் கஹ்ஃபிலே நமக்கு படித்து தருகிறார். மூன்றாவது, இந்த உலகத்தை ஆண்ட ஒரு ஆட்சியாளர், உலகத்தை ஆண்ட இரண்டு இஸ்லாமிய ஆட்சியாளர்கள், ஒருவர் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், அவருடைய சம்பவத்தை வேறு இடத்திலே அல்லாஹு தஆலா பேசியிருக்கிறான். சூரத்துல் கஹ்ஃபிலே இந்த உலகத்தை ஆண்ட ஒரு மனிதர், சாதாரண ஒரு மனிதர், சிக்கந்தர் துல்கர்னைன். இவரை பற்றி நபி அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது. நபி அவர்கள் பிறப்பதற்கு பல வருடங்களுக்கு முன்னால் இந்த உலகத்திலே வாழ்ந்து உலகத்தை ஆண்ட ஒரு நேர்மையான ஆட்சியாளர் தான் சிக்கந்தர் துல்கர்னைன். யூதர்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சிக்கந்தர் துல்கர்னைனை பற்றி எங்களுக்கு நீங்கள் சொல்லித்தாருங்கள் என்று கேட்ட நேரத்தில் அல்லாஹு தஆலா வயஸ்அலூனக அன்தில் கர்னைன் குல் சஅத்லு அலைக்கும் மின் ஹுதிக்ரா. நபியே, இந்த யூதர்கள் உங்களிடத்திலே துல்கர்னைனை பற்றி கேட்கின்றார்கள். நான் உங்களுக்கு துல்கர்னைனுடைய வாழ்வில் நடந்த முக்கியமான விடயங்களை மாத்திரம் உங்களுக்கு நான் கூறுகிறேன் என்று அந்த துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாத்துடைய அரசியல் ஆட்சி முறை தலைமைத்துவம் இது சம்பந்தமாக அல்லாஹு தஆலா ஆட்சி முறையை இந்த உம்மத்துக்கு துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தினூடாக சூரத்துல் கஹ்ஃபிலே அல்லாஹு தஆலா நமக்கு படித்து தருகிறார். வாழ்வதற்கு மாத்திரம் வழிகாட்டுகின்ற மார்க்கம் அல்ல இஸ்லாம், உலகத்தை ஆள்வதற்கும் இஸ்லாம் வழிகாட்டியிருக்கிறது. இபாதத்துக்கு மாத்திரம் வழிகாட்டுகின்ற மார்க்கம் அல்ல இஸ்லாம், அரபியலுக்கும் இஸ்லாம் வழிகாட்டியிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, மனித வாழ்வுக்கு தேவையான கல்வி, கல்வியை எவ்வாறு கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற பாடத்தையும் சூரத்துல் கஹ்ஃபிலே மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தின் ஊடாக, இரண்டாவது மனிதனுக்கு தேவையான பொருளாதாரம் காசு பணம் இதை எவ்வாறு சம்பாதிக்க வேண்டும் செலவழிக்க வேண்டும் என்பது சம்பந்தமாக சூரத்துல் கஹ்ஃபிலே இரண்டாவது சம்பவத்திலும், மூன்றாவது உலகத்தை ஆட்சி செய்த ஒரு ஆட்சியாளருடைய அழகிய நேரான நல்லாட்சி முறையை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி ஆட்சியாளர்கள் எவ்வாறு ஆட்சி செய்ய வேண்டும், பொறுப்பை தாங்கக்கூடிய பொறுப்புதாரிகள் தனக்கு கீழால் இருக்கக்கூடியவர்களை எவ்வாறு வழிநடாத்த வேண்டும் என்ற பாடங்களை அல்லாஹு தஆலா சூரத்துல் கஹ்ஃபிலே மூன்றாவது பணத்தை பற்றி பேசியவன், அறிவை பற்றி பேசிய அல்லாஹ், மூன்றாவது அரசியலை பற்றியும் அல் குர்ஆனிலே மிக தெளிவாக பேசியிருக்கிறார். நான்காவது மிக முக்கியமான சம்பவம், அந்த சம்பவத்தின் அடிப்படையில் தான் அல்லாஹ் அந்த சூராவுக்கே பெயர் சொல்லி இருக்கிறான், சூரத்துல் கஹ்ஃப். குகை வாசிகள் என்று நாங்கள் சொல்வோம், குகையில் வாழ்வை கழித்த அழகான சொத்து செல்வங்களோடு வாழ்ந்த ஆடம்பரமாக வாழ்ந்த வாலிபர்கள் ஏழு பேர்கள். கண்ணியமான சகோதரர்களே, இவர்களுடைய வாழ்க்கை படிப்பினையை அல்லாஹ் சூரத்துல் கஹ்ஃபிலே சுமார் 18 ஆயத்துக்களிலே தொடர்ச்சியாக நபி அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்களும் கிடையாது, அவர்கள் வேதம் கொடுக்கப்பட்ட நபிமார்களும் கிடையாது, ஏழு வாலிபர்கள். வாலிபர்களுடைய சீர்திருத்தம் இந்த உலகத்துடைய சீர்திருத்தம், வாலிபர்களுடைய எழுச்சி இந்த உலகத்துடைய எழுச்சி என்பதை அல்லாஹ் 1400 வருடங்களுக்கு முன்னால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு படித்துக் கொடுக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, ஏழு வாலிபர்கள் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார், அம் ஹஸிபத அன் அஸ்ஹாபல் கஹ்ஃபி வர்ரகீம் கானூ மின் ஆயாதினா அஜபா. அல்லாஹ்வே சொல்கிறான், அந்த ஏழு வாலிபர்களுடைய சம்பவம் ஆச்சரியமான சம்பவம், ஆச்சரியமான வாழ்க்கை தத்துவம் என்று சொல்லிவிட்டுத்தான் அல்லாஹ் அவர்களுடைய சம்பவத்தை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் குர்ஆனிலே படித்துக் கொடுக்கின்றான். நஹ்னு நக்ஸு அலைக நபஹும் பில் ஹக், நபியே அந்த ஏழு வாலிபர்களுடைய சம்பவங்களை மிக தெளிவாக உண்மையாக நாங்கள் உங்களுக்கு சொல்வோம், பில் ஹக், சந்தேகம் கிடையாது, நான் சொல்கின்ற அந்த சம்பவங்களில் உங்களுக்கு அஞ்சம் கிடையாது, ஐயமும் கிடையாது, கலப்படம் கிடையாது, உண்மையை உண்மையாக நான் சொல்கிறேன், அல்லாஹ் சொல்கிறான். வாலிபர்களுடைய சம்பவத்தின் படிப்பினை என்னவென்றால், சிறுபான்மையாக வாழ்கின்ற இஸ்லாமிய சமூகம் இப்படி வாழ வேண்டும், சிறுபான்மையாக வாழ்கின்ற இறைவன் ஒருவன் என்று சொல்கின்ற இறைவனுக்கு சுஜூது செய்கின்ற இஸ்லாமிய சமூகம் இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தால் நிம்மதியாக வாழ்வார்கள், சிறுபான்மை சமூகத்தினர்கள் நிம்மதியாக வாழ்வதற்கான வழிகாட்டல்களை ஏழு வாலிபர்களுடைய சம்பவத்தினூடாக அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். லட்சக்கணக்கான இறைவனுக்கு மாற்றம் செய்கின்ற பிறை நிராகரிப்பிலே ஈடுபடுகின்றவர்களுக்கு மத்தியிலே ஏழு வாலிபர்கள் அல்லாஹ் ஒருவன் என்று ஏற்றுக்கொள்வார்கள். நபி அவர்கள் பிறப்பதற்கு 1000 வருடங்களுக்கு முன்னால் ரோமர்களுடைய காலகட்டத்திலே பர்பாரியூஸ் என்ற அநியாயக்கார ஆட்சியாளனுடைய காலகட்டத்திலே ஏழு பேர்கள் அந்த காலத்திலே வாழ்ந்த நபியுடைய மார்க்கத்தை ஏற்று முஃமீன்களாக வாழ ஆரம்பிக்கிறார்கள். அந்த ஏழு பேர்களில் ஒருவர் மாத்திரம்தான் சாதாரண ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு ஆட்டு இடையர், மற்றவர்கள் அனைவரும் செல்வத்தோடு வாழ்ந்த செல்வந்தர்களுடைய பிள்ளைகள். அதில் ஒருவர் அந்த நாட்டை ஆட்சி செய்த ஆட்சியாளருடைய பிள்ளை, ஆடம்பரமாக வாழ்ந்தவர்கள், தாம்பீகமாக வாழ்ந்தவர்கள், ஆரோக்கியமாக வாழ்ந்தவர்கள், இறைவன் ஒருவன் என்பதை உலகத்துக்கு சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இந்த நேரத்திலே ஒரு இஸ்லாமியன் எந்த தேசத்திலே வாழ்ந்தாலும் எந்த கண்டத்திலே வாழ்ந்தாலும் அவர் வாழ்கின்ற சூழலில் அவர் முஸ்லிம் என்பதை இஸ்லாமிய அடையாளங்களை அவர் தைரியமாக வெளிப்படுத்த வேண்டும். எப்போது முஸ்லிம்கள் இஸ்லாத்தை மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நேரத்தில் மார்க்க விடயங்களில் உதாசீனம் செய்வார்களோ அந்த நேரத்தில் அவர்கள் அல்லாஹ்வுடைய உதவியை விட்டும் தூரமாக்கப்படுவார்கள். முதலாவது இந்த குகைவாசிகள் 15, 16, 17 வயது, அதில் யாரும் 20 வயதை தாண்டவில்லை. டீனேஜ் என்று நாங்கள் சொல்வோம், வாலிப பருவம் என்று நாங்கள் சொல்வோம், 20 வயதை தாண்டாத நபிமார்களுடைய காலத்தில் வாழாத சாதாரண செல்வந்த குடும்பத்தில் பிறந்த இந்த ஏழு வாலிபர்களை பற்றி அல் குர்ஆனில் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அல்லாஹ் பேசுகிறான் என்றால் அவர்களுடைய வாழ்வு நமக்கு எதை படித்து தருகிறது என்பதை தான் நாங்கள் இந்த இடத்திலே பார்க்க வேண்டும். முதலாவது கண்ணியமான சகோதரர்களே, ஒரு முஸ்லிம் எந்த சந்தர்ப்பத்திலும் இஸ்லாத்தை விட்டுக் கொடுக்க கூடாது, இஸ்லாமிய கடமைகளை விட்டுக் கொடுக்க கூடாது. ஏன் அந்த வாலிபர்களை பற்றி அல்லாஹ் அடையாளப்படுத்துகின்ற போது சொல்கிறான், இன்னஹும் ஃபித்யதுன் ஆமனு பிரப்பிஹிம் வஜிதுனாஹும் ஹுதா. அவர்கள் சில வாலிபர்கள், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டார்கள், சிறுபான்மை சமூகமாக வாழ ஆரம்பிக்கிறார்கள். அந்த நேரத்தில் அவர்களிடத்தில் இருந்த ஈமான், இறை விசுவாசம், மார்க்கத்தின் மீது அவர்கள் வைத்திருந்த விசுவாசம், நம்பிக்கை, தைரியம், உறுதி, அதன் காரணத்தினால் அவர்களுக்கு இன்னும் 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 நாங்கள் ஹிதாயத்தை, நேர்வழியை கொடுத்து அவர்களுடைய ஈமானை உறுதிப்படுத்தி பலமாகவும் தைரியமாகவும் அவர்களை நாங்கள் வாழ வைப்போம். வரபுனா அலா குலூபிஹிம் இஸ்காமு, அல்லாஹ் சொல்கிறான், அந்த வாலிபர்கள் இஸ்லாத்தை நாங்கள் விடமாட்டோம், என்ன நடந்தாலும் நான் முஸ்லீமாகத்தான் இந்த உலகத்திலே வாழ்வேன், நான் முஸ்லீம் என்று அடையாளப்படுத்துகின்ற எந்த ஒரு அடையாளத்தையும் நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று 7000 மேற்பட்ட மக்களுக்கு மத்தியிலே வாழ்ந்த ஏழு வாலிபர்கள் அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுடைய உள்ளத்தில் நாங்கள் தைரியத்தை போட்டோம், உள்ளத்தை பலப்படுத்தினோம். ஏன் தெரியுமா? அவர்கள் எழும்பி நின்றார்கள், இஸ்லாத்துக்காக எழும்பி நின்றார்கள், ஈமானை நாங்கள் பாதுகாப்போம் என்பதற்காக எழும்பி நின்றார்கள். قالوا ربنا رب السماوات والارض لن ندعو من دونه الها சொன்னார்கள். அல்லாஹ் அவர்கள் சொன்ன வார்த்தையை அல்குர்ஆனிலே சொல்கிறான். சொன்னார்கள், எங்களுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை, இறைவன் ஒருவன் என்பதை நாங்கள் உலகத்துக்கு சொல்லிக் கொண்டே இருப்போம். ரப்புனா ரப்பு ஸமாவாதி வல் அர்த். ஏழு வாலிபர்களும் சொன்னார்கள், எங்களுடைய ரப்பு வானம் பூமிகளை படைத்த ரப்பு அல்லாஹ். அவனை விட்டு வேறு யாரையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அவனை மாத்திரம் ஏற்றுக்கொள்வோம் என்று மார்க்கத்தில் ஈமானில் உறுதியாக இருந்தார்கள். முதலாவது இஸ்லாமிய சிறுபான்மை சமூகம் எந்த நாட்டிலே வாழ்ந்தாலும் அவர்களுடைய மார்க்கம் பாதுகாக்கப்பட வேண்டுமாக இருந்தால், இஸ்லாமிய சமூகம் பாதுகாக்கப்பட்டு நிம்மதியாக ஆரோக்கியமாக தைரியமாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்றால் மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும், மார்க்கத்தில் உறுதியாக இருக்க வேண்டும், கடமைகளை உதாசீனப்படுத்தக்கூடாது என்ற பாடத்தை அல்லாஹ் அந்த ஏழு வாலிபர்களுடைய சம்பவத்தின் ஊடாக நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறான். இரண்டாவது கண்ணியமான சகோதரர்கள், அவர்கள் அந்த ஏழு வாலிபர்களும் உயிர் அச்சுறுத்தல் ஏற்படுகிறது, அந்த பிரதேசத்திலே வாழ முடியாத சூழ்நிலை ஏற்படுகின்ற போது அவர்கள் என்ன செய்கிறார்கள், அநியாயம் இழைக்கப்படுகின்ற போது இரண்டாவது அவர்கள் செய்தது துஆ. துஆ உலகத்தை உலகத்தில் துஆவின் மூலம் எதையும் சாதிக்கலாம், துஆவின் மூலம் எதையும் சாதிக்கலாம் என்ற பாடத்தை அந்த அஸ்ஹாபுல் கஹ்ஃப் என்று சொல்லப்படுகின்ற குகைவாசிகளுடைய சம்பவத்தின் ஊடாக இரண்டாவதாக அல்லாஹ் நமக்கு சொல்லி தருகிறான் துஆ. கண்ணியமான சகோதரர்களே, அவர்கள் கேட்ட துஆவையும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள், யா அல்லாஹ் ஆதினா மின் லதுன்க ரஹ்மா வஹய்யிப் லனா மின் அம்ரினா ரஷதா. யா அல்லாஹ், நாங்கள் அநியாயம் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறோம், எங்களுடைய ஈமானை எங்களுடைய கடமைகளை இஸ்லாத்தை பின்பற்ற முடியாத சூழலிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ் ஆதினா மின் லதுன்க ரஹ்மா, உன்னுடைய அருளை எங்களுக்கு தருவாயாக, உன்னுடைய கோப பார்வையை கொண்டு எங்களை வார்த்து விடாமல் உன்னுடைய அருளை எமக்கு தருவாயாக. எங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன கருமங்களை எல்லாம் நாங்கள் செய்ய இருக்கின்றோமோ, என்னென்ன விடயங்களை எல்லாம் இந்த உலகத்திலே நாங்கள் சாதிக்க இருக்கின்றோமோ, அந்த விடயங்களில் யா அல்லாஹ் எனக்கு சரியாக வழிகாட்டுவாயாக என்று அந்த வாலிபர்கள் துஆ செய்தார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இஸ்லாமிய சமூகம் சிறுபான்மையாக வாழலாம் பெரும்பான்மையாக வாழலாம், அவர்களுக்கு சோதனைகள் வருகின்ற போது ஃபித்னாக்கள் ஏற்படுகின்ற போது இரண்டாவது கடைபிடிக்க வேண்டியது துஆ. துஆவின் மூலம் இஸ்லாமிய சமூகம் இந்த உலகத்திலே பாதுகாக்கப்படும். கண்ணியமான சகோதரர்களே, மூசா அலைஹி ஸலாத்துடைய காலத்திலே மூசா அலைஹி ஸலாத்துடைய படையினரை ஃபிரௌனுடைய படையினர் தாக்குவதற்காக வருகிறார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், ஃலம்மா தரால் ஜமஆன் கால் அஸ்ஹாபு மூசா இன்னா லமுத்ரகூன். ஃபிரௌனுடைய படையினர் மூசா அலைஹி ஸலாத்துடைய பலவீனமாக வாழ்ந்த அந்த பனு இஸ்ரவேலர்களை தாக்குவதற்காக வருகிறார்கள். வந்தபோது பின்னால் விரோதிகள், முன்னால் கடல் தென்படுகிறது, நாலா பக்கமும் அழிவால் சூழ்ந்து கொள்ளப்படுகிறார்கள். இந்த நேரத்திலே மூசா நபியுடைய படையினர்கள் சொன்னார்கள், இன்னால் முதுரக்கூன், நாங்கள் மாட்டிக்கொண்டு விட்டோம், நாங்கள் அழிக்கப்பட்டு விடுவோம் என்று சொன்ன நேரத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இல்லை, அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான் என்ற ஈமானிய வார்த்தையை மூசா அலைஹிஸ்ஸலாம் பேசுகிறார்கள். அந்த வார்த்தையை அல்லாஹ் குர்ஆனில் நபி அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றான். மூசா நபியுடைய காலத்தில் முஸ்லீம்களை அழிப்பதற்கு தண்ணீர் பயன்படுத்தப்படுகிறது, நீரில் நாங்கள் மூழ்கடிக்கப்பட்டு அழிந்து விடுவோம் என்ற அச்சத்தில் மனிதர்கள் வாழ்கின்ற போது மூசா அலைஹிஸ்ஸலாம் இறைவன் மீது நம்பிக்கை வைத்து துஆ செய்தார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் நெருப்பால் சோதனை வருகிறது. நெருப்பில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சோதிக்கப்படுகின்ற போது சொன்னார்கள், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல், எனக்கு அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ் போதுமானவன், என்னுடைய கர்மங்கள் எல்லாம் அல்லாஹ் பாரம் எடுத்திருக்கிறான், அவன் சிறந்த பொறுப்புதாரியாக இருக்கிறான், பாதுகாவலனாக இருக்கிறான் என்ற துஆவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஓதுகிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இந்த துஆவை பத்ர் யுத்தத்துடைய நேரத்திலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னன்னாஸ கத் ஜமஊ லகும் ஃபஹ்ஷௌஹும் ஃபஸாதஹும் ஈமானா வகாலு ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல். பத்ர் யுத்தத்தை பற்றி அல் குர்ஆனில் அல்லாஹ் பேசுகின்ற போது நபி அவர்களை பார்த்து சஹாபாக்களை பார்த்து ஒரு சில சஹாபாக்கள் சொன்னார்கள், பல்லாயிரக்கணக்கான காபிர்கள் எங்களை அழிப்பதற்காக வந்திருக்கிறார்கள், நாங்கள் பயப்படுகிறோம் என்று சில பேர்கள் சொன்ன நேரத்திலே அல்லாஹ் சொன்னான், இல்லை, அந்த நேரத்தில் முஸ்லிம்களுக்கு அச்சம் ஏற்படவில்லை, ஈமானா, சோதனை வருகின்ற போது அமல்களை விடவில்லை, அவர்களுடைய ஈமான் இன்னும் அதிகரிக்க ஆரம்பித்தது. ஏன்? அந்த நேரத்தில் சஹாபாக்கள் ஓதிய அந்த துஆவை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல், அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ் போதுமானவன், பாதுகாக்கக்கூடியவர்களில் அவன் சிறந்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய புகழையும் துஆவையும் உள்ளடக்கக்கூடிய ஒரு துஆவை அன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஓதினார்கள், அன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் ஓதினார்கள், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களுக்கு முன்னால் ஓதி காட்டினார்கள். எனவே கண்ணியமான சகோதரர்களே, துஆவை நாங்கள் விடக்கூடாது. துஆவின் மூலம் அல்லாஹு தஆலா இந்த சமுதாயத்தை பாதுகாப்பான். இந்த சமுதாயத்தில் முஸ்லீம்களுடைய இஸ்லாமிய சின்னங்களை, இஸ்லாமிய கடமைகளை, உரிமைகளை அல்லாஹு தஆலா பாதுகாப்பான் என்ற பாடத்தை அன்று ஏழு வாலிபர்கள் மாத்திரம்தான் உலகத்திலே முஸ்லீம்களாக இருந்தார்கள். பெரும்பான்மை சமூகம் இஸ்லாத்துக்கு விரோதமாக செயல்படுகின்ற நேரத்திலே அந்த ஏழு பேர்களும் தைரியமாக இந்த துஆவை ஓதிக்கொண்டு புகையிலே வாழ ஆரம்பிக்கிறார்கள், புகைக்கு செல்கிறார்கள். ஆடம்பரமாக வாழ்ந்த மாளிகைகளை, கட்டிடங்களை, இன்பங்களை, தாம்பீக வாழ்க்கையை விட்டுவிட்டு இருளிலே, உஷ்ணத்திலே, தனிமையிலே சென்று வாழ்வோம் என்று ஏழு வாலிபர்களும் தயாராக வருகிறார்கள், துஆ செய்து கொண்டு வருகிறார்கள். கண்ணியமான சகோதரர்கள், அல்லாஹு தஆலா எப்படி பாதுகாத்தான், எப்படி அல்லாஹ் பாதுகாத்தான்? வருகின்ற போது அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பதற்காக ஒரு நாயை அல்லாஹ் துணைக்கு அனுப்புகின்றான். ஏழு வாலிபர்கள் இஸ்லாத்தை பாதுகாப்பதற்கு முன் வருகிறார்கள், இஸ்லாத்தில் உறுதியாக இருக்கிறார்கள், துஆவோடு வருகிறார்கள், நாயின் மூலம் அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான். இந்த சமுதாயத்தை அல்லாஹ் நாடினான் என்றால் பகுத்தறிவில்லாத நாயினாலும் அல்லாஹ் பாதுகாப்பான். அந்த நாயை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், அல்லாஹ் சொல்கிறான், மனிதர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வாலிபர்கள் ஏழு பேர்கள் என்று அல்லாஹ் சொல்றான், அவங்க ஏழு பேர்கள் அல்ல, கல்வகம் அவர் நாமினும் கல்வகம் அவர்கள் இருந்த அந்த நாய் எட்டாவது நபர் என்று ஒரு மனிதனுடைய அந்தஸ்தை அல்லாஹ் அந்த நாய்க்கு கொடுத்து பேசினான். இஸ்லாம் பாதுகாக்கப்படுவதற்கு, இஸ்லாமிய வாலிபர்கள் பாதுகாக்கப்படுவதற்கு ஒரு நாய் காரணமாக இருந்த காரணத்தினால் அல்லாஹ் அந்த நாயையும் ஒரு ஆணில் பெருமையாக பேசியிருக்கிறான். நல்லவர்களோடு இருக்கின்றவர்கள் நல்லவர்களாகத்தான் வாழ்வார்கள். நல்லவர்களோடு பல வருட காலங்கள் இருந்த நாயை அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வரைக்கும் நாய் நாய் என்று சொல்லி அந்த நாயை பெருமிதமாக அல் குர்ஆனிலே பேசியிருக்கிறான். கண்ணியமான குகைக்கு வந்தார்கள், ஈமானோடு வந்தார்கள், துஆவோடு வந்தார்கள். சுமாராக அவர்களுக்கு தூக்கம் ஏற்படுகிறது. கண்ணியமான சகோதரர்களே, 309 வருடங்கள் அவர்கள் குகையிலே தூங்குகிறார்கள். அந்த காலத்தில் மனிதர்களுடைய ஆயுள் காலம் 60-70 எண்களை போன்று 3 நூற்றாண்டுகள் ஈமானோடும் மனபலத்தோடும் துஆவோடும் இஸ்லாத்துக்காக வாழ்ந்த சிறுபான்மை சமுதாயத்தினர்களை 300 வருட காலங்களாக குகையில் அல்லாஹ் தூங்க வைக்கின்றான். அல்லாஹ் சொல்கிறான், அவர்களை யாராவது தூரத்தில் இருந்து பார்த்தால் நினைப்பார்கள் அவர்கள் விழித்துக் கொண்டிருக்கிறார்கள், கண்ணை திறந்து கொண்டுதான் இருப்பார்கள். அல்லாஹ் சொன்னான், நாங்கள் அவர்களை தூங்க வைப்போம். அவர்கள் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். கண்ணியமான சகோதரர்களே, நாயின் மூலம் அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்தான். கல்புகும் பாசிக்கும் எந்த குகையிலே அந்த வாலிபர்கள் 309 வருட காலங்கள் தூங்கினார்களோ அந்த 309 வருட காலங்களும் குர்ஆன் சொல்கிறது நாய் அவர்களை பாதுகாத்துக் கொண்டிருந்தது. கண்ணியமான சகோதரர்கள், இறுதியில் ஊர் மக்களுக்கு செய்தி தெரிய வருகிறது, பல நூற்றாண்டுக்கு முன்னால் இப்படியாக சில வாலிபர்கள் வாழ்ந்தார்கள். ஈமானுக்காக இஸ்லாத்துக்காக வாழ்வை அர்ப்பணம் செய்து எந்த சந்தர்ப்பத்திலும் மார்க்கத்தை விட்டு கொடுக்காமல் துவாவோடும் பலத்தோடும் சில வாலிபர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், இந்த குகையிலே இருக்கிறார்கள் என்று செய்தி தெரிய வருகிறது. அல்லாஹ் அதையும் குர்ஆனில் சொல்கிறான், நாங்கள் மக்களுக்கு அவர்கள் வாழ்கின்ற இடத்தை சொல்லிக் கொடுத்தோம். இப்போது மக்கள் வருகிறார்கள். அவர்கள் வாழ்ந்த அந்த காலத்திலே வாழ்ந்த மக்கள் எல்லாம் மரணித்து விட்டார்கள். 2வது நூற்றாண்டில் வாழ்ந்த ஆட்சியாளர்களும் மரணித்து விடுகிறார்கள். அந்த 7 வாலிபர்களுடைய தியாகத்தின் காரணத்தினால் 3வது நூற்றாண்டு அந்த நாட்டை இஸ்லாமிய நாடாக அல்லாஹ் மாற்றி விடுகிறான். முஸ்லிம்கள் சந்தோஷமாக வருகிறார்கள். 300 வருடங்களுக்கு முன்னால் எங்களுடைய ஊரிலே சில வாலிபர்கள் இஸ்லாத்துக்காக தமது வாழ்வை தியாகம் செய்து குகையிலே வாழ்ந்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்போது அவர்கள் இருக்கக்கூடிய இடம் எங்களுக்கு தெரிய வந்துவிட்டது. எல்லோரும் வருகிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, ஊர் மக்கள் வந்தவுடன் அந்த 7 வாலிபர்களையும் அல்லாஹு தஆலா மௌத்தாக்கி விடுகிறான். அல்லாஹ் மௌத்தாக்கி விடுகிறான். கண்ணியமான சகோதரி, போது ஊர் மக்கள் நினைக்கிறார்கள், இவர்கள் நல்லடியார்கள், நல்லவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள், நாங்கள் இன்று இந்த உலகத்திலே முஸ்லீம்களாக வாழ்வதற்கு இவர்கள் காரணமாக இருந்திருக்கிறார்கள் என்ற காரணத்தினால் சொல்கிறார்கள், அவர்கள் வாழ்ந்து மௌத்தாகிய அந்த இடத்தில் நாங்கள் ஒரு பள்ளிவாசலை கட்ட வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, அவர்கள் ஊரை விட்டு பிரிகின்ற போது குகையிலே வாழ்கின்ற போது உலகத்திலே முஸ்லீம்கள் யாருமே கிடையாது. 300 வருடங்கள் அல்லாஹ் அந்த சமுதாயத்தை அந்த 7 வாலிபர்களை குகையிலே பாதுகாத்து அவர்களுக்கு உதவி செய்து நாயின் மூலம் பாதுகாத்து ஆரோக்கியத்தை கொடுத்து உயிரோடு வாழ வைத்து 309 வருடங்களுக்கு பின்னால் அவர்களை மௌத்தாக்கி அவர்கள் வாழ்ந்த இடத்திலே அந்த ஒரு பள்ளிவாசலையும் உருவாக்கினார். எனவே நாங்கள் எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் பலத்தில் குறைவாக இருந்தாலும் ஈமானிலும் அமலிலும் உறுதியாக இருப்போம். அல்லாஹுக்கான இந்த சமுதாயத்தை இப்போதல்ல, பல வருடங்கள் 300 வருடங்களுக்கு பின்னால் போனாலும் இந்த சமுதாயத்தை அல்லாஹ் பாதுகாப்பான், உயர்த்துவான் என்ற செய்தியை தான் இந்த சூரத்தில் கஹ்ஃபுடைய 4வது சம்பவம், குகைவாசிகளுடைய சம்பவம் நமக்கு சொல்லித் தருகிறது. எனவே வல்லநாயகன் அல்லாஹு தஆலா ஈமானின் உறுதியையும் இஸ்லாத்தின் உறுதியையும் மனபலத்தோடு தைரியமாக இறைவனுக்கு மௌத்து வரைக்கும் சுஜூத் செய்யக்கூடியவர்களாக, சிரம் பணியக்கூடியவர்களாக எங்களையும் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தையும் எமது வாலிபர்களையும் இளைஞர்களையும் அல்லாஹு தஆலா ஆக்கி அருள்வானாக. யாழ்நாளுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யாழ்நாளுடைய மாதா பிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அல்ல, இந்த உலகத்தில் ஈமானோடு வாழ்ந்து ஈமானுக்காக உழைத்து ஈமானோடு மரணிக்கக்கூடியவர்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்வாயாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். குல்லில் கௌனி வகுல் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.